நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கடந்த இரண்டு நாட்களாக தேர்தல் களத்தில் இடம்பெற்ற முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தகவல்களை விவரணமாக்கி முன்வைக்கிறோம். பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கிடையிலான இரண்டாவது விவாதம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. இவ்விவாதமானது மிகவும் கூச்சலானதும் குழப்பமானதும் என அதனை பார்த்தவர்களால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் கொள்கைகள் குறித்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டதனை விட அதிகமான கேள்விகளை கேட்க வைத்துள்ளது. ஒவ்வொரு தலைவரும் தாம் வாக்குறுதி அளித்த கொள்கைகள் குறித்து வாக்காளர்களுக்கு அதிக தெளிவை அளிப்பர் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பிரதமருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கத்தினை நிறுத்த முடியாத நிலையே காணப்பட்டது. இவ்விவாதத்தின் தீர்ப்பு என்ன? பார்வையாளர்களால் இது ஒரு சமநிலையில் முடிந்த விவாதம் என்றே கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிக அதிகமான கூச்சல்கள் நிறைந்ததாகவும் மிக குறைந்த கொள்கை விவரங்களை கொண்டதாகவுமே இவ்விவாதம் பலராலும் பார்க்கப்பட்டுள்ளது. நடுவர் மற்றும் மதிப்பீட்டாளர் உட்பட ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 பேர் பேசியதால் சில வேளைகளில் புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள் காணப்பட்டன. அதில் ஒன்று தேசிய பாதுகாப்பு பற்றியதாகும். 2015 டாவின் துறைமுகத்தை சீனாவுக்குச் சொந்தமான நிறுவனத்திற்கு விற்றது மற்றும் சொலமன் தீவுகளுக்கும் சீனாவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட சமீபத்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் பற்றிய சிக்கல்கள் குறித்த கேள்வியாகும். இதன்போது நடுவர் சாரா அபு விவாதத்தினை கட்டுப்படுத்த மிகவும் கடுமையாக முயற்சித்தார்.
Territories. No, we did not over territories. The sale of territory-owned assets of that
the
nature.
The federal government. Okay, I think we're getting more questions between the two of you than our panel.
I have no authority whatsoever. This is a very important point. I'm sorry. This is a very important point.
You're making more points. No, Mr. Morrison, Mr. Albanese, that's enough. We do need to move on.
அது இடம்பெற்ற பல மோதல்களில் ஒன்றாகும். அத்துடன் டாவின் துறைமுகம் தொடர்பாக எதிர்காலத்தில் இரு கட்சிகளும் என்ன செய்யப் போகின்றன என்பது பற்றிய எந்த பதிலும் அங்கு வழங்கப்படவில்லை. இரு தலைவர்களும் நடுவரையும் மீறி பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் அந்த சூடான கருத்து பரிமாற்றத்தில் நடுவராக ஒரு பெண் இருந்ததனால்தான் இரு தலைவர்களும் எல்லை மீறி செயற்பட்டார்களா என்ற எண்ணம் பலருக்கும் தோன்றியிருக்கலாம். இது குறித்து பிரதமர் மோரிசன் இவ்வாறு தெரிவித்தார்.
I really don't believe gender had anything to do with it, and I'm not surprised why it would. Both Anthony and I think we're completely respectful, have always been respectful of females in the workplace.
பிரதமரிடம் கோவிட் தடுப்பூசி போடும் திட்டம் பற்றிய ஒரு கேள்வியினை எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்தார்.
It was a race, Anthony, and we shouldn't have described it in those terms.
இத்தேர்தலில் லேபர் கட்சியின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றாக பேசப்பட்டு வரும் ஊதிய உயர்வு பற்றிய கேள்வி எதிர்க்கட்சித் தலைவர் ஆந்தனி அல்பனீசியிடம் முன்வைக்கப்பட்டது.
So real wages will rise under Labor. Is that what you're promising?
Our objective is to have real wage increases. And we have practical plans to do that.
இதேவேளை இரு தலைவர்களும் மார்ஜினல் தொகுதிகளில் கடுமையான பிரசார சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். விக்டோரியாவில் ஒரு பெரிய போக்குவரத்து திட்டத்திற்கு 2.2 பில்லியன் டாலர்கள் வழங்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் வாக்குறுதி அளித்துள்ளார். தற்போது லிபரல் கட்சி வசமுள்ள மார்ஜினல் தொகுதியான சிஸ்டமில் நடைபெற்ற பிரசாரத்தின் போதே பிரேமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் முன்னிலையில் ஆந்தனி அல்பனீசி இவ்வறிவிப்பை வெளியிட்டார்.
This project will transform the way that Melbournians can get around this city.
நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் டொமினிக் பெரேட்டேயுடன் இணைந்து பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஐகெக் ஊழலுக்கு எதிரான நியூ சவுத் வேல்ஸ் சுயாதீன ஆணையம் பற்றிய தனது கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்தினார்.
I stand by everything I've said on this matter. I don't believe the New South Wales ICAC is the model that we should be following at a federal level.
நாடு முழுவதும் சுமார் 500 வாக்களிப்பு மையங்களில் ப்ரீ போல் ஓட்டிங் தேர்தல் தினத்திற்கு முன்னரான வாக்களிப்புகள் கடந்த திங்கள் முதல் ஆரம்பமாகியுள்ளன. இந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் சுமார் அரைவாசி பேர் மே 21 தேர்தல் நாளுக்கு முன்பாக தமது வாக்குகளை அளிப்பார்கள் என்று ஆஸ்திரேலிய தேர்தல் ஆணையம் மதிப்பிட்டுள்ளது.
Of course, we're conducting this election in a COVID pandemic. If you combine postal voting and pre-poll voting at the previous federal election 2019, it was about 40% of voters who turned out prior to election day. You could potentially see half the Australian voting population turning out before election day this federal election.
தேர்தல் பிரச்சாரங்கள் அரசியல்வாதிகளுக்கிடையே சூடு பறக்கின்றன. ஆனால் வாக்களிக்க பதிவு செய்தவர்களில் ஒரு பகுதியினர் அந்த பிரசாரங்கள் முழுமையடைவதற்கு முன்பே தமது வாக்குகளை அளிக்க தொடங்கிவிட்டனர். அவ்வாறு அவர்கள் செய்வதற்கு, அதாவது தேர்தல் தினத்திற்கு முன்பே வாக்களிப்பதற்கு பல காரணங்கள் உள்ளன.
I have a health problem, so that's why I come in. Always voted early because I get dropped off and people pick me up, you see.
I've come to vote early because I'm leaving to fly to Europe on Thursday. So I'll not be in Australia when the election is held.
Always do that. We always do pre-vote, yeah.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? Apple Podcast, Google Podcast, Spotify என்று podcast கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.